தொழில் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், மாறுபாடு இல்லாத உணவு மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இதற்கு விளக்கம் என்னென்ன, உடம்பிற்கு மாறுபாடு ஏற்படுத்தாமல் ஒத்துப்போகக்கூடிய உணவாக இருந்த போதிலும் அது அளவுக்கு மீறி போகாமல் தடுத்து நிறுத்தி செரிக்கும் அளவிற்கு மட்டுமே ஒருவன் உண்டால் அவனுடைய உயிர் வாழ்க்கைக்கு நோய்களினால் துன்பம் ஏற்படுவது இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய். உண்ணும் உணவின் அளவில் சிறிது குறையவே உண்பது நல்லதாகும் என்று அறிந்து உண்பவனிடம் இன்பமானது நீங்காது நிற்பதைப் போலவே மிகவும் அந்த உணவை அதிகமாக உண்பவனிடம் காணப்படும் நோயும் நீங்காது நின்றுவிடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் ஜீன்ஸ். 90களில் இந்திய மக்களை அமெரிக்காவுக்கு போகணுன்ற ஆசையை தூண்டின படம். அற்புதமான ஒளிப்பதிவோட சங்கர் அவர்களின் டைரக்ஷன்ல வைரமுத்து அவர்களின் அருமையான வரிகளுடன் ஏஆர் ரஹ்மானின் இசையில் வெளிவந்த ஜீன்ஸ் படம். 50 கிலோ தாஜ்மஹாலான ஐஸ்வர்யா ராய் அறிமுகமான படம். இதில் நான் சொல்ல போகிறது, பாட்டிகளில் ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடிய பாட்டியும் அழகான பாட்டியுமான லக்ஷ்மி அற்புதமாக இதில் பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் ஜாம்பவானான ராஜீவ் டான்ஸ் மாஸ்டர், அழகு ஐஸ்வர்யா, பிரசாந்துக்கு நடுவில் ஸ்டீல் த ஷோன்ற மாதிரி பிரமாதமாக இந்த பாடலில் நடனமாடி கலக்கியிருப்பாங்க லக்ஷ்மி அம்மா. இவங்க அறிமுகமான படம் சட்டக்காரி. இவங்க போல்டான கதாநாயகி பாத்திரங்களாக இருக்கட்டும், கான்ட்ரவர்சியல் பாத்திரங்களாக இருக்கட்டும், இவங்க அந்த படங்களில் விளையக்கூடிய அற்புதமான நடிகை இவங்க. இவங்களுடைய கங்கா கதாபாத்திரத்தை சில நேரங்களில் சில மனிதர்களில் யாரால மறக்க முடியும். அடுத்ததா அவன் அவள் அதுன்ற படத்தில் அந்த தன்னோட கணவன் தன் கையை விட்டு போயிடுவானோட தவிப்போட அந்த படம் முழுவதும் வரக்கூடிய அற்புதமான நடிப்பு இவங்களோடது. சம்சாரம் மின்சாரம் படத்தில் இவங்க கொடுக்குற கடைசி காட்சியில் இவங்க பேசுகிற பேச்சு தான் எந்த காலத்திலையும் மருமகளுக்கு தாரக மந்திரம். உறவுல விரிசல் விழுந்துட்டா அது மறுபடியும் ஒட்டாது, உண்மைதானே? அந்த மாதிரி அழகு மட்டும் இல்லை, நடிப்பு ராட்சசியுமான லக்ஷ்மி இந்த பாடலில் நடு ரோட்டில் அடுப்பை மூட்டி வடை சுடுவோன்னு அற்புதமான வைரமுத்துவின் வரிகளுக்கு நடனமாடி கலக்கியிருப்பாங்க. கேட்கலாமா வாராயோ என் தோழி ஜீன்ஸ் படத்திலிருந்து?
வாராயோ தோழி, வாராய தோழி, வாமந்து தோழி எடி, வாரி வா தோழி, வயசான தோழி, வயவிட்டு சேர்த்தி எடி.
முத்தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவருமான குறிப்பாக நமது முத்தமிழ் சங்க வானொலியில் அறிவிப்பாளராக பலகாலம் பணியாற்றி மக்களின் பேராதரவு பெற்றவருமான ஐயா திரு தங்கமணி அவர்களுடைய நேர்காணலை கேட்போம். ஐயா அவர்கள் எளிமையின் அடையாளம், யதார்த்தவாதி, பகட்டு இல்லாத பண்பாளர், அகட்டல் இல்லாத அன்பானவர், எப்பொழுதும் தமிழ் மக்களின் அடையாளமாக பேசக்கூடியவர். வாங்க நேர்காணலுக்கு போவோமா சார். வணக்கம் சார். நீங்க நம்ம தங்கம் வானொலிக்காக உங்களுடைய குரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு சார், ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா சார்?
நினைக்கிறேன்.
ஆமாங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கம் வானொலியில உங்களுடைய குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க வந்து இப்ப இந்தியால ஆரம்பிச்சு அடுத்து ஆப்பிரிக்கா போய் அப்புறம் நியூசிலாந்து வந்து அப்புறம் இப்ப ஆஸ்திரேலியால ஓய்வு பணி ஓய்வுல இருக்கிறீங்க, இந்த பயணம் எப்படி இருக்குங்க சார் உங்களுக்கு? ஆஸ்திரேலியா வாழ்க்கையும் இங்க இருந்தது அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் சொல்லுங்களா சார்.
அதாவது நீங்க கேக்குறது ஆஸ்திரேலிய வாழ்வு முறைக்கும் நியூசிலாந்துக்கும் கேக்குறீங்களா?
இல்ல சார், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள்ல இருந்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி போச்சது சார் உங்களுடைய, அதாவது திரும்பி பார்த்து உங்களுடைய முறை எப்படி போச்சுன்னு சொல்ல?
அதாவது நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்னா ரொம்ப மலைப்பாத்தா இருக்கு. அதாவது சில விஷயங்கள் வந்து நாம முடிவெடுத்தது, சில விஷயங்கள் வந்து நம்ம போகிற போக்கிலேயே போறது. அதாவது குறிப்பா சொல்லோம்னா இந்தியாவில இருந்து நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறது வந்து நம்ம குறிப்பா நம்முடைய சொந்த முடிவு தான். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த நாட்டுல நம்மால சில விஷயங்களை சாதிக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்காக ஆத்திரிய தொழிலுக்காக நான் வந்து குடிபெயர்ந்தேன். ஆனா இப்ப முதல்ல வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்தப்ப ஒரு கான்ட்ராக்ட்லயே அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் பல சூழ்நிலைகள் காரணமாக கான்ட்ராக்ட முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால திரும்பி வந்தோம். அப்புறம் இந்தியாவில் ஒரு சில ஆண்டுகள் தான் நினைக்கிறேன், அது 1.5 வருஷமோ 2 வருஷமோ தான் இருந்தேன் நினைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தா பொருளாதார சூழ்நிலையில நம்மளால வந்து எதுவும் சாதிக்க முடியாதுங்கிறதுனால மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோம். சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் வாழ்ந்த பிறகு ஆப்பிரிக்காவிலே இருந்தா நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும், ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து பிறந்த நாட்டுக்கு வந்துடலாம். ஆனா குழந்தைகள் வந்து ஒரு 13 பருமத்தை ஆகும்போது திரும்பவும் இந்திய வாழ்க்கைக்கு வந்து அந்த சூழ்நிலையில வாழ்வது மிக மிக கடினம். அதாவது 1000 பேத்தலாம் நம்ம, ஆனா நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அது மிகவும் திறமைங்கிறதுனால நியூசிலாந்து போன்ற முதல் உலக நாடுகளுக்கு முன்னேறி வந்தோம். ஆனா அது நிச்சயமாக நாங்க எடுத்த ஒரு நல்ல முடிவு தான். பின்பு 2 ஆண்டுகளுக்கு மேல நியூசிலாந்துல இருந்த குழந்தைகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆன பிறகு சரி நம்முடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுக்காக நாங்க இங்க வந்து சேர்ந்தோம். இதுதான் சுருக்கமாக்கம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம்.
ரொம்ப நன்றி சார், உங்களுடைய அந்த ஓய்வு நாட்கள் வெற்றிகரமாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக பேர குழந்தைகளோட ரொம்ப நல்ல முறையில போயிட்டு இருக்கிறத கண்டு எங்களுக்கு உள்ளபடியே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சார். அது ஐயா, அடுத்து வந்து நீங்க கைப்பிடிச்சு அழைச்சிருப்போன குழந்தையான முத்தமிழ் சங்கத்திற்கு இது வந்து 25வது ஆண்டு. இந்த சங்கத்துடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
ஆனா உண்மையிலே எனக்கு மிகவும் பெருமையாக தான் இருக்கு. என்னன்னா, நாங்க ஆரம்பிச்ச சில வருடங்கள்ல நம்ம சந்திச்ச சவால்கள், கிட்டத்தட்ட சங்கத்தை நம்ம மூட வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்தது. ஆனாலும் தம்முடைய நண்பர்கள், உங்களை போன்றவங்க, செந்தில் போன்றவர்களுடைய முயற்சினாலும், மற்ற எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும், மூடப்பட வேண்டிய சங்கத்தை நம்ம வந்து மீண்டும் புதுப்பிச்சு உயிர் பெற்று 25 ஆண்டுகள் வந்து கொண்டு வந்திருக்கோங்கிறது வந்து, இதை நடத்துபவர்கள் எல்லோருமே மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது மீண்டும் பல ஆண்டுகாலம் இதே சூழ்நிலையில் இன்னும் முன்னேற்றம் அடைந்து வாழணும். மீண்டும் முன்னேற்றம் அடைந்து தம்முடைய எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன் நோக்கங்களை நிறைவேற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இந்த சங்கடமான காலங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சங்கடங்கள் வந்த இரண்டு பெரிய இடங்கள்ல உங்களுடைய கை கொடுத்து அதை தூக்கி இருக்கீங்க, தூக்கி மேல கொண்டு வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒரு, அதாவது நம்ம வைதிக முறைப்படி சொன்னா, ஆபத்தாண்டவனா இருந்திருந்திருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றி, உங்களுக்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவிச்சு கொண்டு வச்சத. இப்ப சங்கத்துல நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம விளையாட்டு ஆக இருக்கட்டும், தமிழ் சொல்லிக் கொடுக்கின்ற தமிழ் பள்ளி, இப்ப நம்மளுடைய சங்கம் வானொலி, இந்த மாதிரி வளர்ச்சிகளை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் இதெல்லாம் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய அறிவுரை வேண்டுங்க.
அதாவது இப்ப என்னுடைய, அதாவது வாழ்க்கை அனுபவத்துல வந்து நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேங்க. அதாவது நம்மால் என்ன செய்ய முடியும், எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போறதுதான் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது தமிழ்ல சில நேரங்கள்ல வந்து, அதாவது கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுவாங்க, கைய காலை விரிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் தெரியக்கூடாதுன்னு. அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, நம்முடைய தேவைகள் நம்மால எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனாலே போதும். இப்ப நீங்க வானொலியை நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி விளையாட்டுகள், தமிழ் பள்ளிகள், இது போன்ற விஷயங்களை நடத்துறோம் இல்லையா, அது வந்து மிக மிக, அதாவது பாராட்டுக்குரிய விஷயம்தான். இப்ப நடத்துறதே என்னுடைய அபிப்பிராயத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய, அதாவது விஷயங்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து திணிச்சீங்கன்னா, அதை நடத்துறதுக்கு ஆள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு மிக பெருமை. அதுக்கு அடுத்து நம்ம நடத்துறதுக்குரியதுக்கு ஆட்கள் வருவாங்களாங்கிறது மிக மிக பெரிய திறமை தான். அதனால நம்முடைய மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க உணர்வீங்களோ அதை நீங்க செஞ்சாலே போதுங்கிறதா என்னுடைய பொதுவான கருத்து.
ரொம்ப ரொம்ப ரத்ன சுருக்கமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுல இன்னும் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, இந்தந்த விஷயங்களை நீங்க இன்னும் மேம்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதாவது உங்களுக்கு சில யுக்திகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா?
அதாவது யுக்திகள் என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து, அதாவது என்னுடைய அனுபவத்துல நம்ம சங்கத்துல பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு வந்து ஒரு 3 அல்லது 4 விழாக்கள் தான் நம்மால வந்து சிறப்பா நடத்த முடியும். தெரியுதா உங்களுக்கு? அதற்கு மேல வந்து நம்ம வந்து விழாக்களை கேட்கறதோ இல்லாட்டி ஆட்களை கூட்டணும் நினைக்கிறது வந்து நடத்துறவங்களுக்கு வந்து மிகுந்த கிரம்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு நடத்துறோம்னு சொன்னா, நடத்துறவங்களுக்கு எப்ப அது வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும்னா, அதுக்கு ஆர்வமா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆட்கள் வந்தாதான் அதை நடத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். ஆமா, அதனால அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம நடத்திக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த குருதி கொடை,
அப்புறம் ஆக்கள் வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு நாள் இரண்டு நாள் தங்குறது. அப்புறம் சிறப்பா ஏதாவது ஒண்ணு, அதாவது அது பொங்கலாக இருக்கும், பொங்கலா இருந்தா சிறப்பு. ஆனா அதை நம்மால வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இது வரைக்கும் சிறப்பா நடத்த முடிஞ்சதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அது ஒண்ணும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு விழாவை வந்து நம்ம ஒரு பெரிய அளவுல நடத்தி சென்றாலே போதுங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது நான் ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, இப்ப நீங்க நடத்திக்கி இருக்கீங்க இல்லையா வானொலி நிலையம், அப்புறம் சில விதமான விளையாட்டு போட்டிகள், அப்புறம் தமிழ் பள்ளி, அப்புறம் சில விழாக்கள். நான் நினைக்கிறேன் நம்முடைய நோக்கத்துக்கு இது போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ கூட்ட கூட்ட அதை நடத்துறவங்களுக்கு சில நேரங்கள்ல நேரமின்மையாயிரும், அப்புறம் அதுக்கு ரிசோர்சஸ் கலெக்ட் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால நம்முடைய நோக்கம் என்னன்னா மிக மிக சிறிய நோக்கங்கள் தான். அதாவது நம்ம பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறோம். இங்க ஒரு இனக்குழுவா, அதான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து தனிமையிலே இனிமை காண முடியாது, கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை, இதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். அதற்காக மக்களை வந்து ஒன்று சேர்த்து அவங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தர்றோம், அதாவது சந்திக்கிறதுக்குரிய பிளாட்ஃபார்ம், அதோட நிறுத்திக்கலாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது எங்களுக்கு நினைவு திறந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, அந்த நம்ம சங்கத்தினுடைய வருடத்தின் முதல் நிகழ்ச்சியாக ஒரு ஒன்று கூடல் சேர்வோம், அதுக்கு கூட பேரு கூட்டாஞ்சோரன் வைங்கய்யா அப்படின்னு ஒரு பிராக்டிக்கலா சொன்னீங்க. ஆமாங்க, நடைமுறையில இருக்கிற அந்த ஒரு பேரு, அந்த பேர்லாம் அந்த மாதிரி ஒரு அந்த சுற்றோட கொடுத்தது, அது இன்றைக்கும் கூட்டாஞ்சோறு என்ற பேர்லயே அழைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி ஒரு உங்களுடைய பங்களிப்புக்கு இருக்கு எங்களுடைய மிக நன்றி ஐயா.
இதுல என்னுடைய பங்களிப்பு என்ன பொறுத்தவரை மிக பெரியதுதான். நம்மளை சுற்றி இருந்த ஆட்கள் கூட நம்மளோட பயணம் செய்தவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மிக மிக பெரியது. அதுல வந்து சிந்திலா இருக்கட்டும், இல்லாட்டி மறைந்த கவுந்தரா இருக்கட்டும், இன்னும் மற்றும் பல நண்பர்கள், என்னால பேரை வந்து எல்லாரும் சொல்ல முடியல, இருந்தாலும் எல்லோருடைய பங்களிப்பு வந்து மிக மிக மிக, கதிரவனா இருக்கட்டும், எல்லாருடைய பங்களிப்புமே மிக சிறந்ததுதான். ஏன்னா சிலருடைய உதவியும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருந்ததுன்னா நம்ம வந்து 25 ஆண்டுகள் ஒத்து இதை கொண்டு வந்திருக்கிறது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து ஒத்துக்கதாத்த ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கதாட்டியும் நம்ம வந்து பல விஷயங்கள்ல டிவைடர் பீப்புள் தான்.
ஏன்னா நம்முடைய சமூகமே மிகவும் பிளவுபட்ட சமூகம்தான். இந்த பிளவுபட்ட சமூகத்தை ஒரு வழியா ஒரு குடையின் கீழே சில காரியங்களுக்காக கொண்டு வர்றது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அதை யார் செய்தாலும் சரி, அவர்கள் மிகவும் பாராட்டுதல்களுக்குரிய அவ்வளவு தான்.
ரொம்ப நன்றி ஐயா.
சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஐயா திரு தங்கமணி அவர்களுடனான நேர்காணலை அவருக்கு பிடித்த பாடல்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஐயா, இப்ப வந்து இது உங்களுக்கான நேரம், நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இல்ல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் பற்றி நீங்க எங்களுக்கு சொல்ல.
அதாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன, என்னுடைய நம்பிக்கை என்பது ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு. அதுதான் நான் எப்பயுமே சொல்ல நினைக்கிறது, என்னுடைய நம்பிக்கையும் அதுதான். அதாவது நம்மால முடிந்த அளவுக்கு நம்முடைய வேற்றுமைகளை களைந்து, களைய முடியலைன்னா மறந்து, ஒரு சமூக நன்மைக்காக நாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்தால், பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நாடு விட்டு நாடு வந்திருக்க நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுதான் நான் வந்து உங்க எல்லோருக்கும் சொல்றது, நாம் தனிமையிலே இனிமை காண முடியாது. நாம் பலரோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒன்னே ஒன்னு, இதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட.
ரொம்ப நன்றி ஐயா, மிகவும் அழகான ஒரு நேர்காணல். உங்களுடைய ஓய்வு நேரத்திலையும் எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த சங்கம் மாணலிக்காக, முத்தமிழ் சங்கம் மாணலிக்காக உங்களுடைய குரலை எங்களுக்கு பதிவு செய்ததற்கு, நீண்ட நாட்களுக்கு பிறகு நேயர்கள் உங்கள் குரலை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
வணக்கம் ஐயா. மணிநிலவர் உங்களுக்கு வந்து நான் சிறப்பா ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இருவரும் சேர்ந்துதான் அந்த வானொலி நிலையத்துல சில வருடங்கள் ஒன்று சேர்த்து பணியாற்றினோம். அந்த பணியை நீங்க இன்னமும் இந்த, அதாவது சில பத்தாண்டுகள்னு சொல்லலாமே, சரியான ஆண்டுகள் எனக்கு சொல்ல முடியாட்டியும், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க இந்த பணியை செய்யறீங்க. உங்கள் பணி தொடரட்டும். அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட விருப்பமா இந்த பணியை உங்களிடம் இருந்து இருக்க வரைக்கும் நீங்க இந்த பணியை வந்து நிச்சயமாக தொடரலாம். இத வந்து நீங்க செய்யறதுக்கு உண்மையிலேயே தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். வணக்கம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க நினைவுபடுத்தினாலும் நானும் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் நம்ம ஒன்றாக சேர்ந்தே பயணிச்சிருந்தோம். அப்ப வந்து இந்த ஆக்லாந்து சிட்டில இருக்குங்க, சென்ட் பால் ஸ்டேட்ல ஒன்றாவே போய் நம்ம ரெண்டு பேரும் இணைந்தே பயந்து செய்துட்டு இருந்தோம். இப்ப கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக எனக்கு அங்க சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த எனக்கு ஒரு கை கொடுக்கறாங்க, அவங்களும் இணைந்து பயணிக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. நேயர்களிடமும் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்குங்க.
உண்மைதான். அதாவது யாராவது ஒருத்தர், அதுதான் நான் கொண்டேன் இல்லையா உங்களுக்கு, நம்ம வந்து ஒரு பயணத்துல தனியா போறதை விட ஒரு துணையோடு, அதாவது உறவாக இருந்தாலும் சரி, நம்ம 9 பேராக இருந்தாலும் சேர்ந்து பயணம் செய்வது, ஒற்றை சிந்தனையை விட ஆறுபட்ட சிந்தனையில் இருப்பது எப்பயுமே சமூகத்துக்கு நல்லது.
நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய ஓய்வு காலம் சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.
வணக்கம். நன்றி. நன்றி.
நல்லது நேரிலே நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. தன்னுடைய அனுபவங்களை, அறிவுரைகளை நமக்கு அள்ளி வழங்கிய ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை வழக்கம் போல அழகுரை செய்த அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். நீங்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவது காலத்தை வீணாக்குவதற்கு சமமாகும். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். ஒருவரின் திறமையை விட கிடைத்த சந்தர்ப்பத்தை அவர் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதே முக்கியம். புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படும் ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை வேக்கத்தக்க முறையில் மாற்றும் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்று Media Alliance. Find out more at cama.nz. The website has loads of information, and thanks to our friends at Meta Digital, it looks great too.
வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
சிந்தனை செய்திகள்,
இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
சிறுவர் நிகழ்ச்சிகள்
மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.